الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما صدق الله العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீகத்தும் வசியத்தும் செய்து கொடுக்கிறேன். அல்லாஹு தஆலா மிக இலகுவான எல்லா காலத்திலும் பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். 1400 வருடங்களுக்கு முன்பு அல்லாஹு தஆலா எதை அன்று சஹாபாக்களுக்கு கடமையாக்கினானோ அதே மார்க்கம், அதே தீன், அதே குர்ஆன், அதே நபியுடைய வழிகாட்டல்கள் தான் இன்றும் 1400 வருடங்களுக்கு பிறகும் பின்பற்றப்படுகிறது. ஆனால் அல்லாஹ்வுல் இஸ்ஸத் குர்ஆனில் ஒரு அடிப்படையான விஷயத்தை வலியுறுத்தியிருக்கிறார். நபியாக இருந்தாலும் சஹாபாக்களாக இருந்தாலும் பின்னால் வரக்கூடிய உம்மத்துடைய யாராக இருந்தாலும் தன்னுடைய மனோ விருப்பத்துக்காக வேண்டி எதையும் கூட்ட குறைக்க அல்லாஹ் அனுமதிக்கவில்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் தேனை தன் மீது ஹராமாக்கிக் கொள்ள முற்பட்ட பொழுது அல்லாஹு தஆலா லிமன் துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் ஹலாலாக்கியதை நபியே நீங்கள் எப்படி ஹராமாக்குவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா நபியவர்களுக்கு கூட எச்சரிக்கை செய்தார். சஹாபாக்களில் ஒரு சிலர் ஒரு வீட்டில் அமர்ந்து நாம் இதற்கு பிறகு ஒரு மெல்லிய ஆடை அணிய மாட்டோம், மாமிசம் சாப்பிட மாட்டோம், திருமணம் செய்து கொள்ள மாட்டோம் என்றெல்லாம் சஹாபாக்கள் ஒரு தீவிர போக்கை கடைபிடிப்பதாக நபி அவர்களுக்கு செய்தி வந்தது. அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய இந்த ஆயத்தை இறக்கி வைத்தான். யா அய்யுஹல் லதீன ஆமனு லா துஹர்ரிமு தய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும், விசுவாசிகளே அல்லாஹ் ஹலாலாக்கி எதையுமே நீங்க ஹராமாக்குவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி தரவில்லை. லா துஹர்ரிமு தய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும், நீங்க வரம்பு மீறி நடக்க வேண்டாம். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅத்தீன், வரம்பு மீறக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்பதாக அல்லாஹ் இங்கு சுட்டிக்காட்டினார். அதனால் எங்களுடைய மார்க்கம் முதலாவது ரெண்டு விஷயங்களை நாங்கள் எல்லாரும் மனதில் பதிய வைக்கணும். அது என்னது? எங்களுடைய மார்க்கம் சரியான லேசானது. எல்லா காலத்திலும் இது அமல் செய்வதற்கு எந்த சிரமம் வற்றது என்ற இந்த மனப்பதிவு உள்ளத்தில் வந்துட்டால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து செயல்படுவது லேசாக இருக்கும். கண்ணாடிய மனிதன் போட்டால் அந்த கண்ணாடி பார்க்கிறத சரியாக காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். அது பிழையாக நிறம் மாறி காண்பித்தா அதால அடையக்கூடிய புரோஷனத்தை மனிதனுக்கு அடைய முடியாது. இது போல மேலான சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த தீன் மிக சிறப்பானது, மிக அழகானது. எல்லா எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது. எல்லா யாராலும் எந்த மாற்றத்தையும் எந்த கூடலையும் குறைவையும் செய்ய வேண்டிய தேவைப்பட மாட்டார். எங்களுக்கு மார்க்கம் கஷ்டமாகும் எப்பன்னு சொன்னா, ரெண்டு விஷயங்கள் இல்லாமல் போகும் பொழுது. ஒன்னாவது விசுவாசம், இரண்டாவது மார்க்க அறிவு. எப்ப இந்த ரெண்டிலையும் பலவீனம் ஏற்படுமோ அப்ப மார்க்கம் கஷ்டமாகும். இல்ல ஈமானுடைய உறுதி, விசுவாசத்துடைய தெளிவு, அதே நேரம் மார்க்கத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதன் தெரிந்து வைத்திருக்கிறான். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளையை வாழ்க்கையில் எடுத்து நடப்பது சரியான இன்பமாக இருக்கும், கஷ்டமாக இருக்க மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அடிப்படையான ரெண்டு விஷயங்களை சஹாபாக்களுக்கு புகட்டினார்கள். அது என்னது? உள்ளத்தில் விசுவாசம், அல்லாஹ்வின் மீது விசுவாசம், ஆகிரத்தின் மீது விசுவாசம், நபிமார்கள் மீது விசுவாசம். அந்த ஆமன்து பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி வல் யௌமில் ஆகிர் என்ற அந்த ஈமானுடைய பாடம் இருக்குது அல்லவா? சின்ன குழந்தைகளுக்கு ஏன் ஆரம்பத்திலிருந்து இதை படிச்சு கொடுக்கிறோம்? ஏன், இதுதான் பேசிக், அந்த ஃபண்டமெண்டல், அந்த அந்த அஸ்திவாரம், அந்த பவுண்டேஷன் சரியாக இருந்தா மற்றெல்லாம் உறுதியாக இருக்கும். அப்ப அந்த அஸ்திவாரம் என்னவாக இருக்கணும் என்று சொன்னா, உறுதியான அந்த தூண்களால அது கட்டப்பட்டிருக்கணும். அதுதான் ஈமானுடைய, அல்லாஹ்வின் மீது, ஆகிரத்தின் மீது இந்த நம்பிக்கை, நபிமார்கள் மீது, வேதத்தின் மீது, அல்லாஹ் ரப்பில் இஸ்ஸத் கூலிய தரக்கூடிய ரப், இந்த விசுவாசங்கள் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? இந்த மார்க்கத்தில் அமல் செய்வதை லேசாக்குறான். சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இதுதான் கற்றுக்கொண்டார்கள். இப்னு மாஜாவுடைய ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, ஜுந்து பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அவர் சொல்கிறார்கள், தஅல்லம்னல் ஈமான் கப்ல அன் தஅல்லமல் குர்ஆன் ஸும்ம தஅல்லம்னல் குர்ஆன் ஃபஸ்தத்னா பிஹி ஈமானா. நாம் குர்ஆனை கற்பதற்கு முன்பு ஈமானை கற்றுக்கொண்டோம் என்று சொன்னார்கள். ஈமான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. இன்றைக்கு அதனுடைய பலவீனம் தான் இது எல்லாத்துடைய தாக்கம் இன்றைக்கு உலகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. தௌஹீத், ரிசாலா, ஆகிரம், மூணு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏகத்துவம், நபித்துவம், இறுதி அந்த நாள், இந்த மூணும் தான் குர்ஆனுடைய சாரம்சம். புற குர்ஆனும் குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃவன் அஹத். புற குர்ஆனும் இந்த ஏகத்துவத்தை தான் பேசுகிறது. அல்லாஹ் தனித்தவன், இணைத்துணையற்றவன், அவன் யாராலும் பிறக்கப்படவும் இல்லை, அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, அவனுக்கு நிகர் யாரும் கிடையாது. அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன். சுப்ஹானல்லாஹ், நான் என்ன புரிகிறேன், இந்த அல்லாஹு ஸமத் என்பதை மாத்திரம் ஒரு மனிதன் விளங்கிக் கொண்டான், அல்லாஹுடைய சக்தியை, அல்லாஹுடைய வல்லமையை, அல்லாஹுடைய குதிரத்தை அனைத்தையும் விளங்குவது லேசாக இருக்கும். அல்லாஹு ஸமத், அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவன். பசி வந்தா உணவு தேவைப்படும், தாகம் வந்தா தண்ணீர் தேவைப்படும், பயம் வந்தா உதவிக்கு ஆள் தேவைப்படும். மனிதனுக்கு பல நிலைமைகள் இருக்குது உலகத்தில், அந்த நிலைமைகள் போது மனிதனுக்கு உதவிக்கு ஆள் தேவை. ஆனா அல்லாஹ் ரப்பல் உலகத்தில் யாரும் இந்த இதை விட்டு விதிவிலக்கானவர்கள் கிடையாது. யாருமே உலகத்தில் சேலஞ்ச் பண்ண முடியாது, எனக்கு எந்த தேவையும் கிடையாது என்று சொல்றேன். அனைவர்களுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேவையோடு இருக்கிறார் சொல்கிறான். பசி வந்தா உணவு தேவை, குளிர் வந்தா ஆடை தேவை, மழை வந்தா கொடை தேவை, மனிதனுக்கு வசிப்பதற்கு வீடு தேவை, மனிதனுக்கு வாழ்வதற்கு துணைவி தேவை, மனிதனுடைய அவனுடைய ஆகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு தொழில் உத்தியோகம் தேவை. ஏதோ ஒரு வகையில் மனிதன் மனிதனுக்கு தேவையுடன், மனிதன் பொருளுக்கு தேவையுடன். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நான் தேவையற்றவன், அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. எந்த அளவுக்கு இதை ஒரு ஹதீஸ் குத்சில விளங்கி கொண்டா நல்லா இருக்கும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறார், லவ் அன் அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்ஸக்கும் வ ஜின்னக்கும் கானு அலா அத்தா கல்பி ரஜுலின் வாஹிதின் மின்கும் மாசாதுதாலிக்க ஃபி முல்கி ஷைஆ. உங்கள முன்னோர்கள் பின்னோர்கள் மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் தக்வாவுடைய உச்சக்கட்டத்தை அடைவது கொண்டு, உலகமே தக்வா உள்ளவர்களாக மாறுவதை கொண்டு எனக்கு ஒரு அனுவலமும் அதுல மாற்றம் வரமாட்டாரு. அல்லாஹ் ஒரு ஊசியை போட்டு கடல் எடுத்தா எந்த அளவுக்கு அந்த துளி தண்ணீர் இருக்குமோ அந்த அளவுக்கு கூட அல்லாஹ்வுக்கு எங்களுடைய தக்வாவுடைய தேவை இல்லை. மனிதர்கள் ஜின்கள் அனைவர்களும் பாவிகளாக மாறுவதை கொண்டு எந்த கஜானால கடுமத்தனையும் குறைய மாட்டார்கள். அதனால நாங்கள் நினைச்சிடக் கூடாது, இந்த பார்ட்டி என்று சொன்னா 222 பேர் பார்லிமெண்ட்ல, ஓ கட்ச பேர விற்கிறதுக்கு எனக்கு இத்தனை சீட் வேணும், இத்தனை சீட் இல்லை என்று சொன்னா என் கட்சியே எனக்கு 2/3 மெஜாரிட்டி இல்லாம ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாஸ் பண்ண இயலாது, எனக்கு இப்படி இருந்தாலும் அப்படி நடக்கும், அப்படி நடந்தாலும் எப்படி நடக்கும். மனிதன் எல்லாத்திலையும் தேவையில்லை இருக்கிறான். எவ்வளவு பெரிய சூப்பர் பவராக யுனைடெட் நேஷனுக்கு போனாலும் அங்கேயும் வீட்டு பவர் உள்ள அந்த 5-6 நாடுகள் உடைய அதுவும் அங்கு தேவைப்படுகிறது. பெரியார்களே, மனிதன் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் அப்படிதான் வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஓ மனிதா, உன் செருப்புட வாறு, உன் செருப்புட அந்த வாறு அன்று போனாலும் நீ எனக்கிட்ட கேள் என்று சொல்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லவ் அன் அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்ஸக்கும் வ ஜின்னக்கும் காமூ அலா சாலு குல்ல வாஹித மினும் மஸ்அலதும் ஒரு எல்லாரும் ஒரு மட்டமான ஒரு தரையில் நின்று கொண்டு நீங்க எல்லாரும் எனக்கு கேட்டு 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 நான் உங்களுக்கு தந்து 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 உலகத்தில் உள்ள 10 பில்லியனர்ஸ் அந்த உலகத்தில் உள்ள 10 பேர் எடுங்க, உலகத்தில் உள்ள செல்வந்தர்கள் எடுங்க, எல்லாத்துக்கும் கொடுத்து முடிங்க, எல்லாரும் தேவையானதெல்லாம் அல்லாஹ் கிட்ட கேளுங்க, 700 கோடி மக்களும் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து அல்லாஹ் கிட்ட கேளுங்க, அல்லாஹ் கொடுத்து 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 அல்லாஹ் அல்லாஹ் ஒரு நாளும் சலிப்படைய மாட்டான். எந்த அளவுக்குண்டா ஒரு ஊசி எடுத்து கடல்ல போட்ட அந்த வரக்கூடிய துளி அளவு கூட அல்லாஹ் கஜானால குறை வராது. இன்னைக்கு என்கிட்ட கேட்டா உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்குதுன்னு நான் சொல்லுவேன், எனக்கு எவ்வளவுதான் இருக்குது, உங்களை பார்த்து கேட்டா நீங்க சொல்லுங்க எவ்வளவுதான் இருக்குது. மனிதன் ஒரு அளவுல போய் அப்படி முட்டுக்கட்டையில அவன் இருகிறான். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் உலகத்துல அந்த டப் 10 என்று சொன்னாலும் அதுக்கு அந்த முதலாவது மனிதன் என்று சொன்னாலும் அவன் அதுக்கு மேல கேட்டா கிடையாது. அது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அப்படிப்பட்டவன் அல்ல. இதுதான் அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன் என்ற இந்த அடிப்படையை நாங்கள் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். வேளாண் சொன்னார்களே, அவன் கொடுக்கக்கூடிய ரப், அவன் கேட்கக்கூடியதெல்லாம் கொடுக்கக்கூடிய ரப். அவன் எந்த அளவுக்கு கொடுக்கிறான் என்று சொன்னா, அல்லாஹ் அக்பர், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இது அர் ரஹ்மான் ஒன்று போதும் அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மானியத்தை விளங்குறதுக்கு. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையவன். நாங்க நீங்க திடீரென்று வேகத்துல கோபப்பட்டுறோம், ஆனா அல்லாஹ் உலகத்துல முஸ்லிம்களை விட அல்லாஹ்வை விரோதிக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருந்தும் கூட அல்லாஹ் இந்த உலகத்துல எல்லாரையும் விட்டு வைத்திருக்கிறான். அர் ரஹ்மான்ல எல்லாரும் கொஞ்சம் கணக்கெடுங்க, ரா ரஹ்மான் அஞ்சலு, ரஹீம் ரா ஹா யா மீன் நாலு. இந்த அஞ்சலுத்துள்ள ரஹ்மான் என்ன சொல்லுதுண்டா, அல்லாஹ் சொல்லுகிறான், நான் என்ன எதிர்க்கக்கூடிய, நான் இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகன் ஏத்திஸ்ட், அந்த ஏத்திஸ்ட் மீது வழக்கமுள்ள ரஹ்மான். அவர்களா இந்த அருளை பங்கிடுகிறார்கள், நாம் அல்லவா உலகத்தில் மனிதர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறோம் சொல்கிறான்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கனிவானவர்களே, அந்த இரக்கத்தின் காரணத்தினால்தான் இவர்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுத்து வச்சிருக்கிறான். மனிதா நீ சிந்தித்து பா, உனக்கு நான் எவ்வளவு பெரிய நியமத்துகளை செஞ்சிருக்கிறேன், நீ ஏன் திருந்த கூடாது, உனக்கு சந்தர்ப்பத்தை தருகிறேன், சந்தர்ப்பத்தை தருகிறேன், திருந்து விடு, திருந்து விடு, திருந்து சொல்கிறான். சில மனிதர்கள் திருந்து விடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அப்துல்லா இப்னு முபாரக் அவர்களுக்கு கிரேட் ஸ்தோத்திரம். எனக்கு இந்த சம்பவத்தை படிச்சுட்டு நான் பிரான்சுடைய அந்த கிரேட் தோட்டத்தை பார்த்துட்டு அந்த வைன் தயாரிக்கக்கூடிய அந்த ஊரை கடந்து போக்கல அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஞாபகத்துக்கு வந்தார்கள். அவர்களுக்கு கிரேட் பெரும் ஒரு வசதி படைத்த கோடீஸ்வரராக அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு கிரேட் தோட்டம் இருந்தது. ஃப்ரெஷ் வைன் எடுத்து அவர்கள் குடிப்பார்கள், ஃப்ரெஷ் வைன் எடுத்து குடிப்பார்கள். அந்த வயலை குடிச்சு கொண்டிருக்கக்குள்ள குரானுடைய ஒரு ஆயத்து அவர்களது காதுக்கு கேட்டது. ஈமான் கொண்டவர்களுக்கு ஒன்றும் அல்லாவை அஞ்சும் நேரம் வரவில்லையா? இந்த ஆயத்து அல்லாவை அஞ்சும் நேரம் வரவில்லையா? இந்த காதில் அந்த சத்தம் கேட்டுடன அவர்கள் தூக்கி வீசிட்டு சொன்னார்கள், ஆனல் வக்த் வந்துவிட்டது, அப்துல்லா இப்னு முபாரக் இந்த தௌபா செஞ்சு விட்டார். ஹஜ்ஜுக்கு போறதுக்கு மக்கள் எல்லாரும் ஆயத்தமாகும் பொழுது அப்துல்லா இப்னு முபாரக் சொன்னாங்க, எல்லாரும் எனக்கிட்ட பணத்தை கொண்டு தாங்க. எல்லாரும் பணத்தை கொடுத்தாங்க. அவர் தான் ஹஜ்ஜ லீட் பண்ணி கொண்டு போனாங்க. எல்லாரும் ஹஜ்ஜ முடிச்சதுக்கு பிறகு சொன்னாங்க, உங்களுக்கு யாருக்கு யாரு என்ன வாங்கணும், நாங்க பணம் எடுத்துக்கோங்க. பணம் கொடுத்தாங்க. எல்லாரும் திரும்பி ஊருக்கு வந்த உடனே எல்லாருக்கும் ஒரு பெரிய விருந்து போட்டுட்டு எல்லாரோட பேரை சொல்லி அவரோட செக்ரட்டரிக்கு சொன்னாங்க, இந்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அல்ல, அப்படிப்பட்ட இமாம் அபு ஹனீஃபா உடைய ஆசானாக அவர் வந்து அவர் குதிரையில சவாராகினார். அந்த நேரம் அவர் கவிதை எழுதினார், யா ஹாபிதல் ஹரமைன் லவ் அப்ஸர்தனா அல் அலிம்த அன்னக ஃபில் இபாதத்தி தல் அபு ரீஹுல் அபீரு லகும் நஹ்னு அபீருனா ராஜுஸ் ஸனாபிக் வல் குபாரு அத்யபு. அவர் அந்த கவிதையில அந்த மதிய மக்கால உட்கார்ந்து ஒருவர் வணங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு அந்த கடிதத்தில் எழுதுகிறார், ஓ ஃபுஸைல் இப்னு அயாஸ், நீ ஒரு திருடனாக இருந்தாய் என்று நீ திருந்து விட்டாய் அல்லவா, நான் ஒரு குடிகாரனாக இருந்தேன், நான் இந்த திருந்து விட்டேன் அல்லவா, ஆனால் நீ வாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாய், நான் குதிரை சவாராக இந்த மேல படக்கூடிய புழுதிகளை இந்த கபருக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறேன் சொன்னார். அல்லாவுடைய பாதையில் அந்த குதிரையில சவாராக போகிறேன். இந்த மரணம் அந்த நேரம் வந்த பிறகு நான் சேகரித்திருக்கும் என்ற மேல பட்டிருக்கும் அந்த புழுதியை தான் ஒரு குடி மண்ணத்தான் கேட்பீங்க அல்லவா, இந்த கபருக்கு அல்லாத பாதையில் பட்ட புழுதியை தான் வைக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் அந்த கவிதையில சொல்கிறார், ரீகுல் அபீருக்கும், நீங்க நறுமணமான ஊதுரு அத்தர்களை, நல்ல நறுமணமான அத்தர்களை நீங்க பூசுறீங்க. எனக்கு அத்தர் என்ன தெரியுமா, மக்கரத் கதமாத்தின் ஃபீ சபீல் இல்லாஹி ஃபதமஸ்ஸஹுன்னா, யாருடைய அல்லாஹ் பாதையில படும் புழுதி இருக்குதே அது நரக நெருப்பை தீண்ட மாட்டாது, அதுதான் என்னுடைய நறுமணம் என்று சொன்னார்கள். அப்துல்லா முபாரக் அதனால கால நேரம் மனிதன் எந்த நேரமும் அந்த கதவை தட்டி கொண்டிருக்கிறது. அதானுடைய சத்தம் சுப்ஹானல்லாஹ். ரஜபுடைய மாதம், இந்த ரஜபுடைய மாதம் எங்களுடைய தொழுகைய ஞாபகப்படுத்துகிறது. வேளாண் சோதர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஆக பெரிய ஒரு கிருபை தான் இந்த ஐவேல தொழுகை. மன் ஹாஃபத அலைஹின்ன வக்தஹின்ன அத்கல்துஹுல் ஜன்னா, யார் இந்த அஞ்சு நேர தொழுகையை சரியாக பேணி பாதுகாப்பார்களோ அவர்களை நான் சொர்க்கத்தில் நுழைவு செய்ய சொல்கிறார். நான் எப்பொழுதும் புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ சுனாமியை வச்சு பார்க்கும் பொழுது சரியான பயம் வருகிறது. சுனாமியும் 2004 பிறந்த டிசம்பர் மாதத்தில் வாழ்ந்த யாரெல்லாம் அந்த சுனாமியை கண்ட, சுனாமி அனுபவித்த, சுனாமி நேரத்தில் பாடுபட்ட மக்களுக்கு அதனுடைய பாரதூரம் தெரியும். அந்த டிசம்பர் மாதம் 26 ஏற்பட்டது இலங்கையை பொறுத்த வகையில் 37,000 மக்களுடைய உயிரை பறிச்சு கொண்டது. அல்லாத கதா, அதுல 15,000 அல்லது 17,000 முஸ்லிம்கள். எனக்கு தெரிய அறிவிக்க எங்கட காலத்துல இந்த 50 வருஷத்துல நான் அப்படி ஒரு காட்சியை கண்டதில்லை. அதே இந்த சுனாமி தான். அது குறுகிய நேரத்தில் நடு கடல்ல உள்ளவங்க தப்பித்தாங்க, கரையோரத்தில் இருந்தவங்க கரை சேர்ந்துட்டாங்க. ட்ரெயின்ல உள்ளவர்களை ட்ரெயின் அப்படியே காலில அந்த 1000 பேரோட ட்ரெயின் அப்படி தூக்கிட்டு போயிட்டு. இதுதான் சுனாமி. ஹதீஸ் வருகிறது, மன் ஃபாததுஸ் ஸலாத்துன் ஃபக அன்னமா உத்திர அஹ்லுஹு வ மாலுஹு. ஒருவருடைய ஒரு நேர தொழுகு கலாவாகினால் அவனுடைய குடும்பம் சொத்து அனைத்தும் பரிபூர்ணத்துக்கு சமம். கனிவான சகோதரர்களே, பெரியார்களே, தொழுகை அல்லாஹ் மேராஜுக்கு அழைச்சு கொடுத்தான் அவர்களுக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகாரியுடைய முதல் பாகம் ஹதீஸுடைய அந்த மவாக்கித்து ஸலா தொழுகையை பத்தி எடுத்து படிங்க, மேராஜை பத்தி எடுத்து படிங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷக்கு ஸதர், ஜிப்ரீல் வந்து நெஞ்சபடி பிளந்தார்கள். பைபாஸ் சர்ஜரி அல்ல, அப்படியே அவர்களுடைய நெஞ்சு பிளந்து அவருடைய அந்த கல்வை வெளியெடுத்து தங்க பாத்திரத்தை அந்த மலக்கு பிளந்து ஜம்சம் தண்ணீரால் அதை சுத்தப்படுத்தி அதை மறு வச்சால் அப்படியே சுத்தப்படுத்தினதுக்கு பிறகு அல்லாஹ் அந்த காவத்துள்ளால் அறிந்து நபி அவர்களை சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்தி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அந்த லைலன் இரவுடைய அந்த குறுகிய நேரத்தில், இந்த அளவுக்கு வேகத்தில் விமானம் போகக்கூடிய காலம் அல்ல அந்த காலம், 1000 பேரையும் 1500 பேரையும் சுமந்து கொண்டு போகும் பிளைட்டுகள் ஒன்றும் இருக்கவில்லை அந்த காலத்தில். குர்ஆன் சொல்லுகிறது, லைலன் அந்த இரவுடைய குறுகிய நேரத்தில் அல்லாஹ் மக்கால் இருந்து பைத்துல் முக்கத்தஸுக்கு நபி அவர்களை கொண்டு போனான். இங்கேதான் எனக்கும் உங்களுக்கும் வர வேண்டிய அந்த முதலாவது அம்சம் ஈமான். நாங்கெல்லாம் கண்டித்து ஈமான் கொள்றோம். அபுபக்கர் ரலி அல்லாஹு அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு கடுமை தெரியும். அதனாலதான் நாளை கியாமத்து நாளையில அபுபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு யாருக்கும் கொடுக்காத அந்தஸ்து கொடுக்க போறாங்க. பாருங்க, எங்களுடைய தீன்ல இவ்வளவு சிறப்பு என்று சொன்னா, அபுபக்கர் ரலி அல்லாஹு அவர்கள் எடுத்தீங்கன்னா அவங்க குடிக்கல, அவங்க பாவத்தில் ஈடுபட இல்லை, அவருடைய இயற்கையுடைய மிசாஜ் அந்த தன்மை அப்படிப்பட்டதாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர்களே ஏற்படுத்தினார். ஆனா ரெண்டாவது கலீஃபா எடுத்தீங்கன்னா அல்லாஹு அக்பர், பயங்கரமான மனிதர். யார் வால் எடுத்துக் கொண்டிருக்கிறார், எங்க முகம்மதுடைய தலை வெட்டலாம் என்று. இது எதுக்கு அல்லாஹ் தஆலா செய்யறாங்கன்னா, எங்களை போல பாவிகளுக்கு அல்லாஹ் ஒரு செய்தியை தருகிறான். நீ பாவம் செய்யலாப்பா, எவ்வளவு பெரிய பாவமும், ஆனா நீ திருந்து தௌபா செஞ்சா உன்னை உமரப் போல அந்தஸ்தை உனக்கு அடைய முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுல ஒரு நாளும் உமரை பார்த்து சொல்லல, ஓ உமரே, நீ என்னோட சேர்ந்திருக்கிறா, சரி நீ யார், ஒரு நாள் என்ன வாழெடுத்துட்டு இந்த தலையை வெட்ட வந்தவன் அல்லவா என்று நபி ஒரு நாள் சொல்லல. ஆனா மாற்றமா என்ன சொன்னாங்க தெரியுமா, அல்ல எனக்கும் உங்களுக்கும் இப்படிப்பட்ட பாசிட்டிவ் தாட்ஸ், நாங்க எல்லாரும் மனிதனுடைய நல்லதை பார்த்து பழகணும், அப்பதான் ஒரு சமூகம் கட்டி எழுப்பப்படும், அப்பதான் ஒரு ஊர் வெற்றியை காணும், அப்பதான் ஒரு கண்ணியம் கௌரவம் உள்ள ஒரு சமூகமாக நாங்க வாழ முடியும். சேர்ந்து வாழக்கூடிய நேரத்தில் பலவகை மக்கள் இருப்பாங்க, குறைகளை மறைக்கணும், மன்னிக்கணும், விட்டுக் கொடுக்கணும், தாராள தன்மையோடு நடக்கணும். நாங்க இன்றைக்கு எங்களுக்கு கீழுள்ளவர்களை மன்னிச்சு மறைச்சு நடந்தாதான் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். அடிச்சார் தந்த வேலைக்காரனுக்கு கன்னத்துல, பலாரமான கன்னத்துல அடிப்பட்டது. அபு மசூத் அன்சாரி நபியோங்க பின்னுக்கு இருந்து சொன்னாங்க, ஓ அபு மசூத், நீ அடிச்சுட்டா உன் வேலைக்காரனுக்கு ஒண்ணு, நீ இந்த வேலைக்காரன் மீது சக்தி பெற்றிருக்கிறத விட அல்லாஹ் உன் மீது சக்தி பெற்றிருக்கிறான், மறந்துடாதுன்னு சொன்ன. அபு மசூத் அன்சாரி அன்றைக்கு தனக்கு இருந்த அனைத்து அருமைகளையும் உருவைத்தார்கள். கண்ணியவான்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம் அது என்னது, நபி அவர்கள் சொல்கிறார்கள், நான் அன்றைக்கு குதிரையில போனீங்களா, நீங்க ஒட்டகத்துல போனீங்கன்னா நீங்க எப்படி இவ்வளவு பெரிய தூரத்தை மக்கால இருந்து சிரியாவுக்கு இவ்வளவு பாஸ்டாக போயிட்டு வந்துட்டீங்க, சுபமாக நீங்க வந்து இறங்கிட்டீங்க, இது எப்படி சாத்தியம் சந்தேகிக்கல. அவங்க சொன்னாங்க, நபி சொன்னாங்கல்ல, அபுபக்கர் ஏற்றுக்கொண்டார், அவ்வளவுதான். அவ்வளவுதான், சப்டர் க்ளோஸ். அபுஜாலுக்கு உத்துபாக்கு சந்தேகம் இருந்துச்சு, அபுபக்கருக்கு சந்தேகம் இல்ல. இதனாலதான் நாளை நபி அவங்க சொல்லிட்டு போறாங்க, நான் எனக்கு துன்யால செஞ்சவர்களுக்கு நான் கொடுத்துட்டேன், உலகத்துல எங்களுக்கும் உங்களுக்கும் அப்படி சில மனிதர்கள் இருப்பாங்க, நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நபி அவங்க சொல்றது போல சில மனிதர்கள் எங்களுக்கு இருப்பாங்க. அது என்ன, நபி அவங்க சொல்றாங்க, நான் எனக்கு செஞ்சவங்களுக்கு எல்லாம் நான் செஞ்சுட்டேன், ஆனா அபுபக்கருக்கு எனக்கா செய்ய முடியல, என்ன அப்படி என்னையோடு சேர்ந்து இருந்திருக்கிறார், எனக்கு உதவி செஞ்சிருக்கிறார், எனக்கு தேவையான நேரத்தில் எல்லாம் பகல் 12 மணி இப்படியான நேரம் வந்து அபுபக்கரே உங்களோட ரகசியம் பேசணும், யாரும் இருக்கக்கூடாது, தாராளமாக பேசுங்க, என்ற ரெண்டு மகள்மார் இருக்கிறாங்க, யார், அஸ்மா, ஆயிஷா, பெண்கள், ஆனா சொல்றாங்க தைரியமாக ஒரு ரகசியத்தை பேசலாம், நீங்க சந்திக்கும் இல்ல, அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டான், ஹிஜ்ரத் செய்ய போறேன், மக்கா விட்டு போக போறேன், 53 வருஷம் வாழ்ந்துட்டேன், பிறந்த வளர்ந்தது எல்லாம் இங்கதான், ஆனா அல்லாஹ் தீனுக்காக விட்டுட்டு போக போறேன், அப்படியா, ஆனா எனக்கு இந்த பணம் இல்லை, பிரயாணம் செய்யறதுக்கு வாகனம் இல்லை, அவங்க நீங்க தான் எனக்கு ஒரு ஒட்டகத்தை ஏற்பாடு செய்யணும், இதை திருப்பி தந்துடுவேன், இதை திருப்பி தந்துடுவேன். அவ்வக்கரும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நீங்க பயணம் பிரயாணத்துல போறாங்க, அதுல பாருங்க அந்த பிரயாணத்துல எங்களை உங்களை போல இந்த ஸ்ரீலங்கால 10 வீத முஸ்லிம்களாக வாழக்கூடிய எங்களுக்கு ஒரு தூதையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது என்னவே, 3வது மனிதர் யார் தெரியுமா, ஒரு முஸ்லிக், 3வது மனிதர் முஸ்லிம் அல்ல, உமர் அல்லது அலி அல்லது உஸ்மான் ரலியல்லாஹும் அவர்களை கூப்பிட்டு போயிருந்தா நபி அவங்களுக்கு ஆபத்தாக இருந்திருக்கும். நபி அவங்க தெரிவு செய்யறாங்க, ஒரு காவலர் முஸ்லிம், ஆனா நம்பகமான, சில நேரத்தில் எங்களோட வாழக்கூடியவர்களை நம்ப வேண்டி இருக்குது அவர்களோட, ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட் தாண்டக்கூடாது. அதுதான் இந்த நேரத்தில் எனக்கு எல்லாத்தையும் விளங்க வைக்க முடியாது. உங்களோட இந்த மசீதில தான் நாங்க 2012-13 நாங்க ஒரு டிக்ளரேஷன் செஞ்சோம், சகவாழ்வு, கோ எக்ஸிஸ்டன்ஸ், அந்நியர்களோடு நாங்கள் எப்படி பழக வேண்டும் என்ற சில வழிகாட்டல்கள் ஜெமித்துலமான, அதை எடுத்து படிங்க, அதை மக்களுக்கு விநியோகிங்க, அதை பாருங்க, அதுல சொல்லி இருக்கிறோம். அப்ப கண்ணியமான சகோதரர்களை கிரியாக்களே, நபியவங்க ஒட்டகத்தை எடுத்துட்டு போறாங்க அல்லவா, அப்ப பாதையை வழிகாட்டணுமே, அதுக்கு ஒருவரை வச்சு கொண்டாதான் தெரிஞ்சவர் சொன்னாங்க, பாப்பா உனக்கு வழிகாட்டுற வேலை இருக்குது, அடுத்தது நாங்க ஓய்வெடுக்கல, ஒட்டகத்தை வெளியே வைக்க மாட்டோம், உன்ட கையில தந்துடுவோம், நீ எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். அல்லாவுக்கு ஏனும் நவிய பாதுகாக்க, ஆனா சபவுக்காக சில நேரம் நீங்க சில பாதுகாப்புகள் செய்து கொள்ளணும் என்பதையும், சில நேரம் முஸ்லிம்கள் அந்நியர்களோட வாழக்குல அந்நியர்களுடைய உதவி எடுக்க வேண்டிய தேவை வரும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு எவ்வளவு லேசாக இருக்கிறது, நான் சொன்னேன் எங்களோட மார்க்கம் லேசு, நாங்க புரியாததான் எங்களுக்கு கஷ்டம், புரியுறது சரியாக புரிஞ்சால்தான் சரியா செய்யலாம், பிள்ளையாக புரிஞ்சா அது அது பிள்ளையாக போயிடும். சிலர் என்ன செய்யறது, வரம்பு மீறி இதை தனக்கு லேசாக்கி கொள்ள போறது கஷ்டமாக்கி, ரெண்டும் இருக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடாது, மார்க்கத்தை புரியாத காரணத்தினால தனக்கு கஷ்டமாக்கி கொள்ள முயற்சி செய்யறது அது அல்லாஹ் விரும்பக்கூடியது ஒன்றல்ல. அதனால கண்ணியமானவர்களே, ஈமானம் உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். அபுபக்கர் எல்லாம் அவர்களுக்கு எல்லாம் நசீவாக்கியது போல, ரெண்டாவது தேவையான மார்க்க அறிவை படிச்சுக் கொள்ளணும், வியாபாரி வியாபாரத்தை படிக்கணும், விவசாயி விவசாயத்தை படிக்கணும், உத்தியோகஸ்தர் உத்தியோகத்தை படிக்கணும், பெண்கள் மார்க்க விஷயத்தை படிச்சுக் கொள்ளணும், வாலிபர்கள் படிச்சுக் கொள்ளணும், ஒவ்வொருவரும் மார்க்கத்தில் தேவையான அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்வதன் மூலமாக என்ன நடக்கும் என்றால், மிக இலகுவாக மார்க்கத்தை பின்பற்றத்துக்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்களை போல திடீர் நோய்கள்ல வந்து நாங்கள் சிக்கிக்கொள்ளாம அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் சதர சிறப்புடன் வாழ செய்வாராம். சில நேரம் மனிதனுக்கு ஐசியூல போக வேண்டிய கட்டம் வந்துருது, ஐசியூக்கு போனா அந்த ஒசுவெடுக்கவும் மேலாது தயவும் செய்யவும் மேலாது, மண்ணை தூக்கிட்டு போயிடுமா அது அது ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ, அது ஒரு சுத்தமான என்வாயர்மெண்ட். அப்ப அதுங்களுக்கு எப்படி தொழுறது என்று கேட்டீங்கன்னா, நீங்க உபயம் இல்லாம தயவும் இல்லாம தொழுகின்றத சொல்லுவோம், அவ்வளவு சிறந்த மார்க்கம் இது. நீங்க தொழுகை விடாதீங்க, தொழுகை விடாதீங்க, சுபானல்லாஹ், தொழுகை விடாதீங்க. அந்த நேரத்திலையும் ஒரு மனிதனுடைய கவனம் எண்ணத்தில் இருக்கணும், எனக்கு தொழுக கடமை. ஒருவேளை அவருக்கு உணர்வு இருக்குது, அவருக்கு ஐசியில் இருக்கிறார், அவருக்கு ட்ரிப் ஏற்றப்பட்டிருக்குது, ஆனா இப்ப உணர்வு வந்துருச்சு, என்ன தொழுக, தொழுகையை தொழுகோங்க. அந்த நிலைமையிலே அதுக்கு பிறகு என்ன சட்டம் என்ன தெளிவாக இரண்டாவது பார்க்கலாம் சோதனை. அதுக்கும் மார்க்கும் வழிகாட்டிருக்கு. அல்லாவளோ அழகான தீனாக எங்களுடைய தீன தந்திருக்கிறார். அந்த தீனை நானும் நீங்களும் புரிந்து செயல்பட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகத்தில் நாங்கள் பெரிய வெற்றியை அடைய முடியும். கண்ணியமானவர்களே, எங்கள் மீது பாரிய சில பொறுப்புகள் இருக்குது. ஒன்றாவது, நானும் நீங்களும் முஸ்லிம் உம்மா அல்லாஹ் ஒரு சிறப்பான மஸ்ஜிதை இந்த மகளில் தந்திருக்கிறார். இந்த மஸ்ஜிதுடைய சூழல் எப்படி இருக்கணும் என்று சொன்னா, முஸ்லிம்கள் தன்னுடைய சப்புகள் அணிவகுத்து இருக்கிறது போல உள்ளங்கள் அணிவகுத்து இருக்கணும். சொன்னாங்க, உங்களோட சப்புல நிக்கக்குள்ள நேரம் இல்லைங்க, இல்லாட்டி சப்ப கோணல் ஆக்கினா உங்களோட உள்ளமே கோணல் ஆகணும்னு சொன்னாங்க. முதலாவது உங்களோட சப்ப நேராக்கி கொள்ளுங்க. மாஷாஅல்லாஹ், ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த மஸ்ஜிதுல நான் பாக்குறேன். பலமையான ஜும்மால ஏறினா பிந்தி வாரவங்க எல்லாத்தையும் தாண்டி கொண்டு வாருங்க. இது இன்றைக்கு பொதுவாக மஸ்ஜிதுகள்ல காணப்படும் ஒரு தவறான காரியம். ஒரு பேசிக் விஷயத்தை ஒரு அஹ்லாக்கரான படிச்சுக்கணும். அது என்னது, முந்தி வந்தவர்களுக்கு முந்தி உரிமை, பிந்தி வரக்கூடியவர்களுக்கு அந்த இடம் தான் இருக்குது. அவங்க பெண்ணுக்கல்ல மேல போய் அமைதியாக என்ன செய்யறது, உட்கார்றது. அது இல்லாம முதுகை தாண்டி கொண்டு அவர்களுடைய தோலை தாண்டி கொண்டு வாரதற்கு ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் எச்சரிக்கை செய்திருக்கிறார், கருத்து இருக்கிறார். கண்ணியமானவர்களே, நான் ஓதின குர்ஆனுடைய ஒரு வசனம் சூரத்துல் அஹ்சாபுடையது. அல்லாஹ் தஆலா ஒரு சஹாபி பெண்மணி அஸ்மா பின்த் யஸீத் அவர்கள் வந்து கேட்ட கேள்விக்கு நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த குர்ஆனுடைய பதில். அல்லாஹ் தஆலா பத்து தன்மைகளை சொல்கிறார். முஸ்லிமாக, மூமினாக, வழிபடக்கூடியவராக, உண்மையாளராக, பொறுமையாளராக, உள்ளட்சம் உள்ளவராக, தர்மம் செய்யக்கூடியவராக, நோம்பு நோக்கக்கூடியவர்களாக, கட்டை பாதுகாக்கக்கூடியவர்களாக, விக்கருள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று முஸ்லிம்களும் அது ஆண்கள் பெண்கள் ரெண்டு சாராரையும் அல்லாஹ் தஆலா பண்ணித்திருக்கிறார். அதனால நாங்கள் நீங்க சிறப்பான ரஜபுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். மேராஜை அல்லாஹ் தந்த அந்த மாதம் அடுத்து ஷாபான் வரப்போகிறது. நபி அவர்கள் வரக்கத்துக்காக துஆ செய்கிறார்கள். ஷாபான் சாரி, ஷாபான் என்னுடைய மாதம் என்று சொல்கிறார்கள். இப்ப நபி அவங்க இந்த ரெண்டு மாசத்திலே நோம்பு நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சிறப்பான ரமபானை நாம் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். மஸ்ஜிதுகள் அல்லாவுடைய மாளிகை, அல்லாவுடைய மாளிகையை நாங்கள் சிறப்பாக்கணும். மேலான சொல்கிறேன், தாயிகள் உருவாக்கப்படணும், மார்க்கம் கற்றுக்கொள்ளணும், இபாதத்தில் ஈடுபடணும், மஸ்ஜிதுல ஹிதுமத் நடக்கும். எப்படி தாயிகள் உருவாகி மார்க்க விஷயத்தை உலமாக்களூடாக கற்று மக்கள் என்ற இந்த பிரிவை ஹயாத்தாக்கி குழந்தைகள் மக்தப்ல படிக்கிறது போல பெரியவர்களும் மக்தப்ல ஈடுபட்டு, சின்னவர்களுக்கு மட்டுமில்லை மக்தப், பெரியவர்களும் மக்தப்ல ஈடுபடணும். ஒரு ஊர்ல எப்படி இருக்கணும்னா, அந்த உலகத்தினுடைய பொறுப்போ எப்படி சிறார்களுக்கு மார்க்கத்தை படிச்சு கொடுக்கிறோமோ, பெரியவர்களுக்கும் ஒரு நாளும் தயக்கம் இருக்கக்கூடாது, தயக்கம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் மேலான சகோதரர்களை, இந்த மச்சதுல நாங்க சென்ற வருடமாக இருக்கும் உலமாக்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம். அதுல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உலமாக்கள் நாலு மாதம் ஒரு குர்ஆனுடைய கிராத்துடைய ஒரு ட்ரைனிங் எடுத்திருந்தார்கள். நாலு மாதம் ட்ரைனிங் உலமாக்கள் தான். ஆனா அவர்கள் இந்த மக்தப்ல படிச்சு கொடுக்கும் பொழுது அந்த உலமாக்கள் ஏழு வருஷம், பத்து வருஷம் ஹாபிஜாரி, அவர்களுக்கு ஒரு நாலு மாதம் கோர்ஸ் ஒன்று கொடுத்தோம் இந்த குர்ஆன் டிஸ்ட்ரிக்ட்ல. அதுல 100 லட்சம் உலமாக்களுக்கு இந்த இடத்துலதான் நாங்கள் சென்ற வருஷம் சர்டிபிகேட் கொடுத்தோம். அந்த வைபவம் இங்கு நடந்தது இந்த மஸ்ஜிதுல. அப்ப உலமாக்கள் 7-8 வருஷம் ஓதி குர்ஆனை ஓதினாங்க, அதே போல குர்ஆனை மரணம் செய்து 10 வருஷம் மரண 4 மாதம் ட்ரைனிங் எடுக்கிறதாக இருந்தா நாங்க நீங்க குரானுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் சோதனைகளே. அதனால மக்கள் வேண்ட பிள்ளைக்கு உங்களுக்கு மஸ்ஜிதுல வந்து அந்த குரான ஓதுறதுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க சொல்லுங்க, மகனே நீ என்னோடு உட்காரு. நான் இன்றைக்கு வீட்டில இருந்து வரக்குல என் மகனுக்கு சொல்லிட்டு வந்தேன், மகளே நீங்க ஒரு பாடம் படிக்கிறீங்க குரான்ல, அது எனக்கு படிக்க கிடைக்கல, இன்ஷால்லா இரவைக்கு வந்து நான் உங்கள்கிட்ட உட்கார்ந்து அதை நான் படிச்சு கொள்வேன் நான் சொல்லிட்டு வந்தேன். நான் படிச்சவன் அல்ல, நான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கிறேன். என் மகள் அண்ணன் எனக்கு கிடைக்காது, என் மகளுக்கு கிடைக்குது. எனக்கு கிடைக்காது, என் பேத்திக்கு கிடைக்குது, என் பேரனுக்கு கிடைக்குது. அப்ப நானே என் பயன்பெறும் என் பேத்திக்கு உட்கார்ந்து படிக்க, நானே என் பயன்பெறும் என் மகளுக்கு உட்கார்ந்து படிக்க. இதுதான் வீண். இந்த வீணை நான் உள்ளத்தில் எடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது எங்களுக்கு ஆபத்தாக வரமாட்டாது. அல்லாஹ் இன்றைக்கு பல விஷயங்களை எங்களுக்கு தந்திருக்கிறான், பலருக்கும் நாங்கள் நேரம் கொடுக்கிறோம். ஏன் அல்லாஹ் தீனுக்கு நேரம் கொடுக்க கூடாது? ரெண்டு விஷயத்துல இந்த மஸ்ஜித் ஈடுபடணும் என்று மிக பணிவாக வேண்டிக் கொண்டு நான் ஜும்மா முடிக்க விரும்புகிறேன். மேலாண் சகோதரர்களே, அது என்னன்னா எங்களுக்கு மக்கள் எப்பயுமே ஒற்றுமையை பாதுகாக்கணும், ஒற்றுமையை கலைந்து நாங்கள் போனோம்னா சீரழிச்சு போயிடுவோம். ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒற்றுமை அழகான வார்த்தை, ஆனா அது அடைய இல்லாத ரெண்டு விஷயம் இல்லாம ஒன்று விட்டுக் கொடுப்பு பணிவு, கொஞ்சம் விட்டுக் கொடுக்கணும். நான் எல்லாத்தையும் எனக்கு இஷ்டமான மாதிரி நடத்த பார்த்தேன் என்று சொன்னா அது ஒற்றுமை வரமாட்டாது. சில விஷயம் எனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும், மார்க்கம் அனுமதிச்சிருக்கும். சில விஷயங்களை நபியோ கூட விட்டுக் கொடுத்தாங்க. எப்படி விட்டுக் கொடுத்தாங்க தெரியுமா? உதவியால, ஏ நபியே நீங்க வந்துட்டீங்க உம்ராவோட, 1000 சொச்ச பேரை ஹராம் கட்டி கொண்டு உமர் ரதி எல்லாரும் நெருப்பு போல குதிக்கிறாங்க. என்ன நபியே நாங்க கோலைகளா திரும்பி போறதுக்கு? நபிய சொன்னாங்க, கோலை எல்லாம் இல்லப்பா, திரும்பி போயிருவோம் வாங்க. ஆக்ரோஷத்தோட கோபத்தோட பேசுறாங்க உமர் ரதி எல்லாம். அன்றைக்கு உமர் கோபத்தோட பேசினத வாழ்நாள் முழுதும் தௌப செஞ்சாங்க. உலமாக்களோட மூத்தவர்களோட பேசக்கூடிய நேரத்துல ஒழுக்கத்தை பேணி பேசப்படும். சிலர் இருக்கக்கூடிய முடிவுகளுக்கு நாங்கள் மாற்றமாக சில இடத்துக்கு தெரிவிப்படும். நபி எடுத்தது அபுபக்கர் தெளிவாக விளங்கினாங்க, உமர் புரியல. ஆனா பிந்தி விளங்கி கொண்டாங்க. ஓஹோ சொல்றாங்க, எனக்கு அந்த நாள் ஞாபகம் வருது, நபி அவங்களோட கடுமையாக பேசினது. அது ஞாபகம் வரும் நேரம் எல்லாம் நான் தர்மம் செய்கிறேன், நோ பிடிக்கிறேன், சதக்கா செய்யறேன், அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யறேன். கண்ணியமான சகோதரர்களே, பிரியாக்களே, நானும் நீங்களும் ரெண்டு விஷயத்துல ஈடுபடணும். ஒன்று, எங்களுக்கு மத்தியில ஒற்றுமை இருக்கணும். அதுக்கு நான் சொன்ன விட்டுக் கொடுப்போம் பணிப்போம். அப்படின்னா இந்த சபையில எல்லாரும் ஒரே கருத்தை பேசுறது இந்த கருத்து அல்ல. சபையில எல்லாமே மாற்று கருத்தில் இருக்கிறது தான் இந்த சமூகத்திலே வெற்றி. எல்லாம் ஒரு கருத்தில் இருந்தா அது புத்திசாலிகளுக்கு அடையாளம் இல்லை. மாற்று கருத்து இருக்கும், ஆனால் ஒரு தீர்மானம், அது ஆழமாக இருக்கலாம், அது சபை தலைவராக இருக்கலாம், ஊர் தலைவராக இருக்கலாம், அவர் எடுக்கக்கூடிய தீர்மானத்துக்கு நாங்கள் வழிபடணும். வேற்றுமையில் ஒற்றுமை. ஜமியத்துல்லமா ஒரு பிரகடனம் குழந்திருக்குது, இந்த நாட்டில் உள்ள சுன்னத்தில் ஜமாத்தை சேர்ந்த அனைவர்களும் சேர்ந்து நாங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை. சில சில கொள்கை வித்தியாசங்கள் இருக்கும், சில விஷயத்தில் வித்தியாசம் இருக்குமான வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும். இரண்டாவது முக்கியமானது, மாற்று மதத்தவர்களோட நாங்க எப்படி நடந்து கொள்வது? ஏராளமான இடங்கள்ல எங்களுக்கு அனுமதி அளித்திருக்குது இஸ்லாம், எங்களுக்கு இஸ்லாம் தடுத்திருக்குதுன்னா நாங்க அந்த சிலையை வணங்குறது, அந்த சிலையை கட்டி கொடுக்கிறது, இது முற்றாக தடுக்கப்பட்ட விஷயம். ஆனா ஒரு பன்சலையில போயிட்டு அந்த ஆமுதருக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கறத எங்களுக்கு தடுக்க இல்லை. அந்த பாசலை தகம் பாசலைக்கு போகக்கூடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யறத எங்களுக்கு தடுக்க இல்லை. அவர்களுக்கு ஒரு கிணத்தை கட்டி கொடுக்கறத எங்களுக்கு தடுக்க இல்லை. இஸ்லாம் எதை அனுமதித்திருக்கிறது மனிதாபம் அடிப்படையில் அவைகளை செய்யறதுலையும் கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. அக்கம் பக்கத்துல வீட்டுல உள்ளவர்களுக்கு விருந்து சேர்த்துக் கொள்றதுல இஸ்லாம் எந்த தடையும் விதிக்கல. அவர்களுக்கு நோயான நேரத்தில் உதவி செய்யறது இஸ்லாம் ஒரு நாளும் தடுக்கல, அவர்களுடைய தொழில உதவி செய்யறதுக்கு இஸ்லாம் எதையும் தடுக்கல, அவர்களுடைய அனாதைகளை பராமரிக்கிறத இஸ்லாம் ஒரு நாளும் தடுக்கல. ஆயிரம் விஷயங்கள் இருக்குது சொல்லிக் கொண்டே போகலாம், இஸ்லாம் தடுக்காத விஷயங்கள். இஸ்லாம் தடுத்தது பத்து தான், அந்த பத்தொன்பது சரியாக புரிந்து அனுபவிச்ச ஆயிரத்தையும் செய்யறதுக்கு முன்வந்தார், அதில் முடியவானவர் செய்தோம் என்று சொன்னார், அப்பதான் ஒரு சிறந்த சமூகம் முஸ்லிம்களை பற்றியுள்ள சந்தேகம் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அதுக்கு நாங்கள் செஞ்சிருக்கக்கூடிய முக்கியமான ஒன்றுதான், ஆறு கிரந்தங்களை வெளியாகி இருக்கிறோம். சின்ன நூல்கள், ஜியாத் என்றால் என்ன, மாட்டறுப்பு என்றால் என்ன, இஸ்லாமிய பருதா என்றால் என்ன, மஸ்ஜித் என்றால் என்ன, இப்படி சிங்களத்தில் எழுதியிருக்கிறோம். சமீபத்தில் எங்களுடைய நண்பர், எப்பயுமே எங்களை பற்றி விமர்சிக்கக்கூடிய அந்த அந்த பௌத்த சகோதரர் எங்களை குரானை பற்றி விமர்சித்தார், எங்களை விமர்சித்தார், அலால விமர்சித்தார், பர்தா விமர்சித்தார், எல்லாத்திலையும் நாங்கள் நிதானமாக நடந்து கொண்டோம். ஒன்றிலையும் ரோஷப்பட்டு ஆத்திரப்பட்டு தவறான வார்த்தைகள் பேசக்கூடிய நிலைமைக்கு ஒரு நாளும் தள்ளப்படக்கூடாது. இஸ்லாம் அந்த அந்த கோட்பாடை நமக்கு சொல்லி தரவில்லை. இஸ்லாம் என்ன சொல்லி தந்திருக்கிறதே, நிதானத்தோடு நடந்து கொள்ளுங்க. அந்த காலத்திலையும் குரானுக்கு எதிராக பேசினவர்கள் இருந்தார்கள், நபி அவர்கள் நிதானமாக நடந்தார்கள், ஜியாத பத்தி குரானை பத்தி தவறாக பேசினார்கள். அப்ப நாங்க சொன்னோம், நிச்சயமாக நாங்க பதில் தருவோம். அல்ஹம்துலில்லா, இருபத்தி நாலு குரானுடைய ஆயத்துகள் ஜிஹாத் சம்பந்தமான ஆயத்துகள். ஒரு முஸ்லிம் பொதுவாக அதை பத்தி ஒரு காஃபிர் கேட்டால், ஒரு பௌத்தர் கேட்டால், ஒரு பிக்கு கேட்டால், நாங்க நேரடியாக பதில் சொல்ல முடியாது. அல்ஹம்துலில்லா, உலமாக்கள் அந்த அமானிதத்தை இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கு ஒரு அமானிதமாக அந்த டாக்குமெண்ட் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. சிங்களத்திலையும் தமிழ்லையும் இப்ப தயாரிச்சிட்டோம், ஆங்கிலத்திலையும் தயாரிச்சு கொண்டிருக்கிறோம். வெகு சீக்கிரம் சிங்கள மொழியில் அதை வெளியிட்டது போல அது தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் எல்லாருக்கும் படிக்கிற விதத்துல குரான் என்ன சொல்கிறது என்பதை அதை நான் சுருக்கமாக சொல்லிட்டு முடிக்கிறேன். எல்டிடியோடு இந்த நாட்டில் சண்டை நடக்க போல, எல்டிடி தீவிரவாதிகளை கொல்லுங்க என்று சொன்னா எல்லா தமிழர்களையும் கொல்லுங்க என்ற கருத்து அல்ல. அதே குரான் அந்த நேரத்தில் தீவிரவாதிகளை கொல்லுங்க என்று சொல்றதை அது எல்லா காபிர்களையும் கொல்லுங்கன்றது அல்ல. ஏன் தெரியுமா, நபியுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் கூட ஒரு காபிராகத்தான் இருந்தார், நபியுடைய சாச்சா அப்பாஸும் ஒரு காபிராகத்தான் இருந்தார். இது எல்லாத்தையும் போக ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு, நபியுடைய மருமகன் அபுல் ஆஸ் அவரும் ஒரு காபிராகத்தான் இருந்தார். பதருடைய யுத்தத்தில் மாமாவை எதிர்த்து வந்தார், நபி அவரை விட்டுட்டாங்க, அதுபோல பேய்த்து மகள் அனுப்பி வச்சார் ஹுசைன் பிரதி எல்லாம். கடைசியில அல்லாஹ் தஆலா அவருக்கும் இஸ்லாத்தை நசீபாக்கினான். எட்டாம் ஹிஜ்ரில இருபத்தொரு வருஷத்துக்கு பிறகுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அபுபக்கர் ரதி அல்லாஹு தகப்பன் இருபத்தொரு வருஷமாக அவர் காபிராகத்தான் இருந்தார். ஆனால் எல்லாத்தையும் வெற்றது அல்ல இஸ்லாம் என்பதை அது நபியுடைய குடும்பத்தை வச்சே பார்க்கும் பொழுது தெளிவாகிறது. அதனால கண்ணியமானவர்களே, இந்த மார்க்கத்துக்கு ரெண்டு விஷயம் தேவை, ஒன்று ஈமான் தேவை, ஒன்று அத்தியாவசியமான அறிவு தேவை. வல்லல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த ஊருக்கும் இந்த மஹல்லாக்கும் முஸ்லிம் உம்மத்துக்கும் இதை நசீபாக்குவானாக. யாரெல்லாம் எங்களை ஒன்றுபட்டு வாழக்கிற விஷயமாக, ஒற்றுமையான சமூகமாக எங்களை ஆக்குவாயாக, எங்களுடைய வேற்றுமைகளை கலைந்து ஒற்றுமையான சமூகமாக ஆகுவாயாக. யாரெல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு இந்த தீனை அறிமுகப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை மக்கள் தருவாயாக. எங்களுடைய மஸ்ஜிதுகளில் தாயிகளை உருவாக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களில் பங்கெடுக்கக்கூடியவர்களாக்குவாயாக. சிரியாவில் கொடுமைக்குள்ளாக இருக்கும் அந்த மக்களுக்கு விமோசனத்தை நசீபாக்குவாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம் நாடுகள் சோழல் இருக்கிறதோ அதை விடுவித்து தருவாயாக. மக்கா மதீனாவை பாதுகாப்பாயாக, இந்த நாட்டையும் பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களுடைய வசதிகளை பாதுகாப்பாயாக, மதரசாக்களை பாதுகாப்பாயாக, வீரனுடைய இடங்களை பாதுகாப்பாயாக, ஆண் பெண்களை பாதுகாப்பாயாக, கண்ணியமாக வாழக்கூடியவாயாக, மறைமுகமான உதவியை நமக்கு தந்துடுவாயாக, எங்களுடைய கவலைகள் நஷ்டங்களை போக்கிடுவாயாக, கஷ்ட துன்பங்களை போக்கிடுவாயாக, நோயாளிகளுடைய நோயை பூர்ண நிவாரணத்தை தருவாயாக. எல்லா சக்கராத்து உள்ளவர்களுக்கு லேசை ஏற்படுத்துவாயாக, எங்களுடைய வாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாகந்த வாகந்தில்லாக பிலாது.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www. acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.